லௌடேட்டூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
நேயர்களே, இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெற உள்ளன விதையாகும் கதைகள், திருத்தந்தையின் மறை கல்வி உரை, சாம்பலில் பூத்த சரித்திரம் மற்றும் செய்திகள். விதையாகும் கதைகள் இப்போதும் அதே மகிழ்ச்சியே.
ஒரு தீவில் ஒரு மீனவர் தன் குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தன் படகில் சென்று தேவையான அளவு மீன்களை பிடித்து வந்து அருகில் உள்ள கிராமங்களில் விற்றுவிட்டு போதிய பொருட்களுடன் வீடு திரும்புவார். மதிய உணவிற்கு மேல் தன் மனைவி குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக மீதி பொழுதை கழிப்பார். ஒரு நாள் அந்த தீவை சுற்றி பார்க்க விரும்பிய அருகாமையில் உள்ள நகரத்தைச் சேர்ந்த பயணி ஒருவர் மீனவரின் படகில் ஏறி தீவுகளை பார்த்தபின் அவரிடம், ஒவ்வொரு நாளும் மதியத்துக்குள்ளாகவே திரும்புகின்றாயே, இன்னும் சற்று நேரம் அதிகமாக மீன் பிடித்தால் அதிக வருவாய் கிடைக்குமே என்றார். மீனவரோ, அதிக பணத்தை வைத்து என்ன செய்யப் போகின்றேன் என்று கேட்டார். பயணியோ மீனவரை நோக்கி, அதிக பணத்தில் இன்னொரு படகு வாங்கலாம், அதை பயன்படுத்தி நிறைய மீன் பிடிக்கலாம், அவற்றை மிகுந்த பொருட்களுக்கு விற்றால் பெரிய மீன்பிடி கப்பல் வாங்கும் அளவுக்கு பணம் கிடைக்கும், நீயே பெரிய மீன் சந்தையை உருவாக்கி மீன்களை மொத்தமாக விற்று பெரும் பணம் சம்பாதிக்கலாம், அந்த பெரும் பணத்தைக் கொண்டு மனைவி குழந்தைகளை மகிழ்ச்சியாக வைத்திருக்கலாம், நீயும் மகிழ்ந்திருக்கலாம் என்று கூறினார். இப்போதும் நானும் என் குடும்பமும் மகிழ்ச்சியாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என மீனவர் கூற பயணிக்கு ஒன்றும் சொல்ல தோன்றவில்லை.
திருத்தந்தையின் மறை கல்வி உரை கனிவுடையோர் பேறுபெற்றோர்.
இயேசு மலைமேல் வழங்கிய போதனையின் முதல் பகுதியான பேறுகள் பற்றிய ஒரு தொடரை ஆரம்பித்து, கடந்த இரு வாரங்களாக ஏழையரின் உள்ளத்தோர் மற்றும் துயருறுவோர் அடையும் பேறுகள் குறித்து தன் புதன் மறைக்கல்வி உரைகளில் கருத்துக்களை பகிர்ந்து வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வாரம் கனிவுடையோர் பேறுபெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்பது குறித்து எடுத்துரைத்தார். புனித திருத்தந்தை ஆறாம் பவுல் அரங்கில் குழுமியிருந்த திருப்பயணிகளுக்கு முதலில் 37 திருப்பாடலில் இருந்து ஒரு பகுதி பல்வேறு மொழிகளில் வாசித்தளிக்கப்பட்டபின் திருத்தந்தையின் உரை தொடர்ந்தது.
அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு எடுத்துரைத்த நற்பேர்கள் குறித்த நம் மறைக்கல்வி தொடரில் இன்று 3வது பேராகிய கனிவுடையோர் பேறுபெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்பது குறித்து நோக்குவோம்.
Il termine mite qui utilizzato vuol dire letteralmente dolce, mansueto, gentile, privo di violenza. La mitezza si manifesta nei momenti di conflitto, si vede da come si reagisce a una situazione.
ஏழைகள் மற்றும் நிலமற்றோரை கனிவுடையோர் என்ற பதத்தை பயன்படுத்தி அழைக்கின்றது விவிலியம். ஆகவே கனிவுடையோர் நாட்டை உரிமையாக்குவர் என்று இயேசு கூறுவது முரண்பாடான ஒன்றாக தெரிகின்றது. இருப்பினும் கடவுள் வலியுறுத்தி கூறுகின்றார், கனிவுடையோர் இந்நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று. இந்த பேறு இறுதியாக நமக்கு சுட்டிக்காட்டுவது என்னவென்றால், இறைவனின் குழந்தைகளுக்கு என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ள விண்ணக இல்லத்தையே ஆகும். இயேசுவை பொறுத்தவரையில் கனிவுடையோர் என்பவர்கள் இறைவனோடு தாங்கள் கொண்டிருக்கும் உறவின் பரப்பையும், அவரின் அமைதி, இரக்கம், உடன்பிறந்த உணர்வு எனும் கொடைகளையும் பாதுகாக்க கற்றுக்கொண்டவர்கள் ஆவர். இந்த உரிமை சொத்தை பாவம் அழித்துவிடக்கூடும், ஏனெனில் பாவத்திலிருந்து வழிந்தோடும் பகைமையும் பிரிவினை உணர்வுகளும் அழிவை தரவல்லவை. இதற்கு நேர்மாறாக கனிவு என்பது இந்த உரிமை சொத்தை பாதுகாப்பதுடன் அது வளரவும் அன்பு, இரக்கம், நட்புணர்வு ஆகியவைகளின் வழி இதயங்களை வெல்லவும் உதவுகின்றது.
La mitezza è conquista di tante cose, L'amitessa capace di vincere il cuore, salvare le amicizie e tanto altro, perché le persone si adirano ma poi si calmano, si ripensano e tornano sui loro passi. E così si può...
இயேசுவின் கனிவை கடைபிடிப்பதன் வழியாக இறையரசு பரவ உதவுவதுடன் இயேசுவின் நற்பேறு போதனையில் வாக்களிக்கப்பட்டுள்ள உரிமை சொத்தை பெறவும் முன்வருவோமாக.
இவ்வாறு தன் புதன் மறைக்கல்வி உரையை அரங்கில் குழுமியிருந்த அனைவருக்கும் வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அனைவருக்கும் தன் அப்போஸ்தலிக ஆசீரையும் அளித்தார்.
Domino vobiscum
et cum spiritu tuo.
Sit nomen Domini benedictum.
Ex hoc nunc et usque in saeculum.
Aeterium nostrum in nomine Domini.
Qui fecit caelum et terra.
Benedicat vos omnipotens Deus, Pater, Filius et Spiritus Sanctus.
Amen.
சாம்பலில் பூத்த சரித்திரம். 20ஆம் நூற்றாண்டு திருத்தந்தையர். திருத்தந்தை 12ஆம் பயஸ் பகுதி 3.
திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் 2ஆம் உலகப் போருக்கு பின் திரு அவையின் பிறரன்பு பணிகள், கத்தோலிக்க திரு அவையை உலகளாவிய திரு அவையாக அமைப்பது, கிழக்கு ஐரோப்பா, சீனா, வியட்நாம் போன்ற கம்யூனிச அரசுகளில் கத்தோலிக்கர் எதிர்கொண்ட சித்திரவதைகளை நிறுத்துவது, அமெரிக்க ஐக்கிய நாட்டுடன் உறவுகளை உருவாக்குவது போன்ற விவகாரங்களில் கவனம் செலுத்தினார். 2ஆம் உலகப் போருக்கு பின் கிழக்கு ஐரோப்பாவில் ஏறத்தாழ 6 கோடி கத்தோலிக்கர் கம்யூனிச அரசுகளின் கீழ் இருந்தனர். போரை எதிர்கொண்ட மத்திய கிழக்கில் கிறிஸ்துவம், யூதம் மற்றும் இஸ்லாம் மதங்களுக்கிடையே நன்மதிப்பு நிலவவும், புனித இடங்களுக்கு குறிப்பாக எருசலேமுக்கு மக்கள் எளிதில் செல்வதற்கு வழியமைக்கப்படவும் அழைப்பு விடுத்தார். போர்க்காலத்தில் இவர் வெளியிட்ட செய்திகளில் உலக அளவில் ஒழுங்குமுறை காக்கப்படவும் பன்னாட்டு நிறுவனங்கள் அமைக்கப்படவும் வலியுறுத்தினார். அதனால் அந்நிறுவனங்களுக்கு திருப்பிடத்தின் பிரதிநிதிகளையும் நியமித்தார். 1957ஆம் ஆண்டில் ரோம் ஒப்பந்தம் கையெழுத்தானதைத் தொடர்ந்து அப்போது உருவாக்கப்பட்ட ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் இன்னும் நாடுகள் மற்றும் அரசுகளின் தலைவர்களை திருத்தந்தை சந்தித்தார்.
திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் 1946ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி கே மாத் மோதும் என்ற திருமடலை வெளியிட்டு உடனடி பிறரன்பு பணிகளுக்கு அழைப்பு விடுத்தார். போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் லட்சக்கணக்கான மக்கள் துன்புறுகின்றனர், எனவே உலகினர் அனைவரும் அவர்களுக்கு உதவுமாறு வலியுறுத்தினார். குறிப்பாக குடும்பங்கள், உணவு மற்றும் குடியிருப்புகளை இழந்திருந்த லட்சக்கணக்கான சிறார் மீது மிகுந்த அக்கறை காட்டினார். பிறரன்பு பணிகளுக்கென உருவாக்கப்பட்ட பாப்பிரை அமைப்பு ஐரோப்பாவில் உதவி அதிகம் தேவைப்பட்ட மக்களுக்கு 90,000-க்கு அதிகமான உணவுப் பொருட்கள் கொண்ட பெட்டிகளை வத்திக்கான் ரயில் நிலையத்தின் வழியாகவும் கப்பல் வழியாகவும் பல நாடுகளுக்கு அனுப்பியது. 1946ஆம் ஆண்டில் திருத்தந்தை 50,000 சிறாரை வத்திக்கானிற்கு வரவழைத்து அவர்களுக்கு உணவு வழங்கினார். இதற்கு உதவிய ஐநா நிறுவன நன்கொடையாளர்களுக்கு திருத்தந்தை நன்றி கூறினார். ரோம் ஆயர் என்ற முறையில் ஒவ்வொரு ஆண்டும் 30 லட்சமாக இருந்த வத்திக்கான் இலவச உணவு மையங்களை 1947ஆம் ஆண்டிலிருந்து 40 லட்சமாக உயர்த்தினார். 1944ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் பெருவிழாவென்று 3,000 ரோம் சிறாருக்கும் அவ்விழாவிற்கு அடுத்து வந்த திருக்காட்சி விழாவென்று மேலும் 4,000 சிறாருக்கும் திருத்தந்தையே பரிசுப் பொருட்களை வழங்கினார். இத்திருத்தந்தை 1945ஆம் ஆண்டில் 40,000 பரிசுப் பொட்டலங்களை வைத்திருந்தார். ஸ்வீடன் அரசர் 5ஆம் குஸ்தாவ் அவர்கள் திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்களின் பிறரன்பு பணிகளை பாராட்டி கால் இளவரசர் என்ற பதக்கத்தை வழங்கினார். அவர் தனது பிறரன்பு கொள்கைகளை தாக்கிய கம்யூனிச தலைவர்களுக்கு கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா செய்தியில் பதிலளித்தார்.
திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் போர் குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு வழங்கப்படுமாறு விண்ணப்பித்தார். 1948ஆம் ஆண்டில் போர் குற்றவாளிகள் தூக்கிலிடப்படும் தடை நீக்கப்பட்டதை அடுத்து மரண தண்டனைகள் விதிக்கப்பட்ட எல்லாருக்கும் முழு மன்னிப்பு வழங்கப்படுமாறு அழைப்பு விடுத்து மரண தண்டனை வழங்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். போருக்கு பின்னும் வத்திக்கான் தன் தகவல் பணிகளை தொடர்ந்தது. வத்திக்கான் வானொலி கைதிகளுக்கும் தென்னாப்பிரிக்கா, காங்கோ, வட ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா, இங்கிலாந்து மற்றும் வட அமெரிக்காவுக்கு கைதிகளாக அனுப்பப்பட்டவர்களுக்கும் என ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரத்தை ஒதுக்கியது. பல்லாயிரக்கணக்கான போர்க்கைதிகளுக்கு எவ்வித அடையாளமும் இல்லாததால் வத்திக்கான் பிறரன்பு பணி அதிகாரிகள் மற்றும் செஞ்சிலுவை சங்கத்தால் அடையாள சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.
இரண்டாம் உலகப் போரால் ஐரோப்பா எங்கும் லட்சக்கணக்கான புலம்பெயர்ந்த மக்கள் வீடுகள் அல்லது தங்குவதற்கு இடமின்றி இருந்தனர். எனவே திருத்தந்தை 12 பயஸ் அவர்கள் புலம்பெயர்வு அடிப்படை உரிமை மற்றும் கடமை என்பதை வலியுறுத்தினார். 1946 ஆண்டில் அனைத்து மக்களும் புலம்பெயர்வதற்கு உரிமையை கொண்டுள்ளனர். ஏனெனில் படைத்தவராம் இறைவனே பொருள் வளங்களை நாம் பெறுவதற்கு வழியமைத்து கொடுத்திருக்கின்றார் என அறிவித்தார். பரிவன்பும் புலம்பெயர்வோரின் உரிமைகளுக்கு ஆதரவளிக்க வைக்கின்றது என்றும் திருத்தந்தை கூறினார். திருத்தூதர் என்பவர் நற்செய்தியையும் கிறிஸ்துவையும் அறிவிப்பவர். ஆயினும் ஐரோப்பிய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அந்நிய மண்ணில் இடம்பெற செய்வதற்கு தனது அலுவலகம் வலியுறுத்தவில்லை. மாறாக ஐரோப்பியர்கள் கிறிஸ்துவ வாழ்வு மற்றும் அதன் அறநெறி கோட்பாடுகளை கடைபிடிக்க வேண்டுமென்றே விரும்புகின்றேன். மனித மாண்பை பாதுகாக்கும் எந்த கலாச்சாரத்தையும் ஏற்கின்றேன் என்று 1944 ஆண்டில் திருத்தந்தையின் மறைப்பணி கழகத்தினிடம் கூறினார் அவர். முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டுமெனில் திருத்தந்தை 12 பயஸ் அவர்கள் மனித மாண்பை காப்பதற்கு அச்சமின்றி பாடுபட்டார். மேலும் அவர் ரோம் திருஅவை அநியாயமாய் தாக்கப்பட்டு பொதுவான எதிர்ப்புகளை சந்தித்த போதிலும் திருஅவை தன் பிறரன்பு பணிகளை தொடர்ந்து ஆற்றச் செய்தார்.
நேராகவும் பள்ளத்தாக்குகள் சீராகவும் ஆண்டவர் மகிமையை எல்லோரும் காண்பார்கள். ஆண்டவரின் வழிதனையே ஆயத்தம் செய்யுங்கள். ஆண்வெளியில் அவர் பாதைகளை செம்மைப்படும்.
திருத்தந்தையர் திருத்தந்தை 12 பயஸ் பகுதி 3 சாம்பலில் பூத்த சரித்திரம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள்.
கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று இயேசு வழங்கிய கூற்றை மையப்படுத்தி தன் மறைக்கல்வி உரையை வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதே கூற்றை மையப்படுத்தி இரு ட்விட்டர் செய்திகளை இப்புதனன்று வெளியிட்டார். கனிவு இதயங்களை வெல்லும், நட்பை பாதுகாக்கும். அதைக் காட்டிலும் கூடுதலாக கோபம் கொள்வோர் பின்னர் அமைதியடைய கனிவு உதவும். இதனால் உறவுகள் மீண்டும் கட்டியெழுப்பப்படும் என்ற சொற்களை திருத்தந்தை தன் முதல் ட்விட்டர் செய்தியில் பதிவு செய்தார். கனிவுடையோர் உரிமை கொண்டாடும் உலகம் நமது சகோதரர் சகோதரிகளை ஒருவருடைய இதயத்தை காட்டிலும் சிறந்த உலகம் இருக்க முடியாது. சகோதரர் சகோதரிகளிடையே அமைதியை உருவாக்கினால் அந்த நாடே உரிமை கொண்டாடக்கூடிய அழகிய நாடாகும் என்ற கருத்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்ட இரண்டாவது ட்விட்டர் செய்தியில் வெளியானது. மேலும் 2020 தவக்காலத்திற்கென திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உருவாக்கியுள்ள தவக்கால செய்தி பிப்ரவரி 24 வருகிற திங்களன்று செய்தியாளர்கள் கூட்டத்தில் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
போர்த்துகல் நாட்டில் பாத்திமா திருத்தலத்தில் அன்னைமரியாவின் காட்சியைக் கண்ட 3 இடையர் குலச்சிறார்களில் ஒருவரான ஜெசிந்தா மார்த்தோ அவர்கள் மரணமடைந்த நாளின் முதல் நூற்றாண்டு அத்திருத்தலத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. ஜெசிந்தா, பிரான்செஸ்கோ மற்றும் லூசியா என்ற 3 இடையர்கள் 1917 May 13 அன்னைமரியாவை முதல் முறை காட்சியில் கண்டதையடுத்து பாத்திமா திருத்தலம் உலக புகழ்பெற்ற திருத்தலமாக திகழ்ந்து வருகின்றது. இந்த மூவரில் ஜெசிந்தா அவர்கள் 1920 February 20 இறையடி சேர்ந்ததன் முதல் நூற்றாண்டை சிறப்பிக்கும் வகையில் பாத்திமா திருத்தலத்தில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன.
உரையாடல் உண்மை மற்றும் பிறர் அன்புக்கு பாதை என்ற மைய கருத்துடன் இந்தியாவின் பெங்களூருவில் நடைபெற்ற இந்திய ஆயர் பேரவையின் ஆண்டு நிறைவு கூட்டத்தில் பாலியல் கொடுமைகளை குறித்து இந்திய ஆயர் பேரவை சிறிதளவும் சகித்துக் கொள்ளாது என்ற முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கொடுமையில் ஈடுபட்டோர் திரு அவையில் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு இந்திய ஆயர் பேரவை சிறிதும் தயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாலியல் கொடுமைகள் குறித்த புகார்கள் சமர்ப்பிக்கப்பட்டதும் குற்றம் புரிந்தோரை விரைவில் விசாரித்து தகுந்த வழிமுறைகளில் தண்டனைகள் வழங்கும் நடவடிக்கைகளை உறுதி செய்வதாக இந்திய ஆயர்கள் அறிவித்துள்ளனர். இத்தகைய குற்றங்கள் நிகழும்போது பொதுநிலையினர் எவ்வித முறைகளில் அதை திரு அவை அதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வது என்பதை அறியாது இருப்பதே பெரும் குறையாக உள்ளது என்று மனித உரிமை ஆர்வலரான அருள் சகோதரி ஜூலி ஜார்ஜ் அவர்கள் கூறியுள்ளார்.
இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் 2008 கந்தமால் பகுதியில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நிகழ்ந்த வன்முறையின் தொடர்பாக பொய்க்குற்றம் சுமத்தப்பட்டு அண்மையில் விடுவிக்கப்பட்ட 7 கிறிஸ்தவர்கள் இந்திய ஆயர்கள் முன் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். பெங்களூரு புனித யோவான் தேசிய மருத்துவக் கல்லூரியில் February 13 துவங்கி February 19 இப்புதனன்று நிறைவுற்ற இந்திய ஆயர்கள் பேரவையின் ஆண்டு நிறையமர்வு கூட்டத்தில் கடந்த 10 சிறையில் தாங்கள் அடைந்த துயரங்களையும் அவ்வேளையில் தாங்கள் கொண்டிருந்த நம்பிக்கையையும் குறித்து 7 கிறிஸ்தவர்கள் பேசினர். இந்த 7 கிறிஸ்தவர்களை கந்தமால் சிறையில் பலமுறை சென்று சந்தித்த ஊடகவியலாளரும் மனித உரிமை ஆர்வலருமான ஆண்டோ அக்காரா அவர்கள் ஆயர்கள் முன் இந்த 7 அறிமுகம் செய்து வைத்த வேளையில் அவர்களில் 6 எழுதப்படிக்க தெரியாதவர்கள் என்றும் ஒருவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்றும் கூறினார்.
கடந்த வாரம் நைஜீரியாவில் கடத்தப்பட்ட அருள் பணியாளர் நிக்கோலஸ் ஓபோ அவர்கள் February 18 இச்செவ்வாயன்று விடுவிக்கப்பட்டுள்ளார் என்று உரோமி மறைமாவட்டம் அறிவித்துள்ளது. கடத்தப்பட்ட அருள் பணியாளர் ஓபோ அவர்களுக்கு இறைவேண்டல் செய்த அனைவருக்கும் நன்றி என்றும் அருள் பணியாளர் விடுதலை அடைந்துள்ளார் என்றும் அறிவித்துள்ள இந்த மறைமாவட்டம் மேலும் விவரங்களை வெளியிடும் என்று CNA கத்தோலிக்க செய்தி கூறுகின்றது. அருள்பணி ஓபோ அவர்கள் கடத்தப்பட்ட அதே நாளில் கடத்திச் செல்லப்பட்ட பல குழந்தைகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை என்றும் இந்த குழந்தைகளை பற்றிய எந்த தகவலும் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் நைஜீரிய ஊடகங்கள் கூறுகின்றன. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நிகழ்ந்து வரும் வன்முறைகளை தடுக்க அரசு தலைவரும் அரசு அதிகாரிகளும் தகுந்த முயற்சிகளை எடுக்கவில்லை என்று நைஜீரிய ஆயர் பேரவையின் தலைவர் பேராயர் அகஸ்தின் ஓபியோரோ அவர்கள் கூறியுள்ளார்.
வரலாற்றின் மறுமலர்ச்சி காலத்தில் வாழ்ந்த உலக புகழ்பெற்ற ரஃபேல் சான்சியோ அவர்களின் படைப்புகளில் ஒரு சில முதல் முறையாக வத்திக்கானில் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. 1520 மரணமடைந்த ஓவியர் ரஃபேல் அவர்களின் மரணத்தின் 5 நூற்றாண்டையொட்டி February 17 முதல் 23 வருகிற ஞாயிறு முடிய அவரது ஓவியங்கள் வத்திக்கானின் சிஸ்டின் சிற்றாலயத்தில் வைக்கப்பட்டுள்ளன. மறுமலர்ச்சி காலத்தில் மிக புகழ்பெற்ற இத்தாலிய கலைஞர்கள் மிக்கேல் ஆஞ்சலோ மற்றும் லியோனார்டோ டா வின்சி ஆகிய இருவருக்கு இணையாக இவரும் கருதப்படுகின்றார்.
இத்துடன் அன்பர்களே, வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. தங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.